இறை வாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருளகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். நிறை வாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருளகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம் விரைந்து செல்வோம், நிறை வாழ்வை நோக்கியே செல்வோம். வெல்வோம் விரைந்து வெல்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம்.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும்
இருப்பதாகும் இருப்பதாக.
கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும் இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த திருப்பள்ளியிலே பக்தியோடு பங்கெடுக்கக்கூடியவர்களாக இணைவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் அமைதியிலும் சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் வாழக்கூடிய மக்களாக நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமலை இறைவன் அமைதி ரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் அணித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
மகனின் வருகையை மிகுந்த விழிப்புடன் எதிர்பார்த்திருக்கவும் மக்களுக்கு அருள் தாரும். ஆதலால் எங்கள் மீட்பின் ஊற்றாகி அவரையே கற்றுக் கொடுத்தது போல எரிகின்ற விளக்குகளுடன் அவரை எதிர்கொள்ள விழித்திருந்து விரைந்து செல்வோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திரு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 48 இறை வார்த்தைகள் 17-19 முடிய. இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவி சாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றைப் போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன்னின்று அழிக்கப்பட்டிராது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பர். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பவர்.
ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பவர். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பவர். நற்பேர் பெற்றவர் அவர் பொள்ளாரின் சொல்படி நடவாதவர். பாவிகளின் தீயவழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பவர். அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பா பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவா தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பர். பொள்ளார் அப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவான். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வான். பொள்ளாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பவர். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பவர். அவரை எதிர்கொள்ளுங்கள், ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே. அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 11 இறை வசனங்கள் 16-19 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்றார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் இரண்டாவது வியாரமாக வெள்ளிக்கிழமையிலே நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொருவரும் கூடியிருக்கிறோம். வெளிப்பாயிருந்து ஆண்டவருக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு செய்தியை தரக்கூடியவராக இருக்கிறார். இத்தாலி மொழியிலே ஒரு திரைப்படம் உண்டு, லா வீதா எ பெல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திரைப்படம். வாழ்வு என்பது ஒரு அழகான ஒரு வாழ்வு என்பதை சித்தரிக்கக்கூடிய ஒரு திரைப்படம். இது நவம்பர் மாதத்திலே 1998 வெளியான ஒரு திரைப்படம். இந்த படம் இத்தாலி மொழியிலே உள்ளது, அது ஆங்கிலத்திலும் உள்ளது. த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் என்று சொல்வார்கள். இத்தாலியிலே இது படமாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது, அரன்சோ என்ற நகரிலே. இது 1939 ஆண்டு இந்த ஹிட்லரால் கொடுமைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து வாழ்வு என்பது ஒரு அழகானது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு உண்மை நிகழ்வுகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு திரைப்படமாக இது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஹிட்லருடைய வதை முகாம்களில் இருந்த அந்த மக்களுடைய வாழ்வை, எப்படி அவர்கள் துன்பப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவருடைய வாழ்வை அவர்கள் எப்படி பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை எல்லாம் வைத்த நடந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து அந்த கதையின் ஆசிரியர் அழகாக அந்த திரைப்படத்தை இயக்கக்கூடியவராக இருக்கிறார். அதிலே அந்த கதாநாயகனும் கதாநாயகியும் அவருடைய பிள்ளையையும் கொடுமைப்படுத்துவதற்காக ஹிட்லருடைய அரசாங்கம் அந்த நபர்களை சிறைக்கு அழைத்துச் செல்லக்கூடியதாக, அதாவது வதை முகாம்களுக்கு அழைத்துச் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த படத்தினுடைய கதாநாயகர் கதாநாயகி அந்த சிறுவன் அந்த பிள்ளை மூவரும் அழைத்துச் செல்லக்கூடிய வழியிலே அந்த சிறுவன் தன்னுடைய அப்பாவிடத்தில் கேட்கிறான், கதாநாயகனிடத்தில் கேட்கிறான், நாம் இங்கே போகிறோம் என்று சொல்லி கேட்கிறான். அப்போது அந்த கதாநாயகன் அதற்கு ஒரு அழகான ஒரு விடையை சொல்கிறார், நாம் விளையாடப் போகிறோம், நாம் விளையாடப் போகிறோம். இந்த விளையாட்டிலே பல்வேறு விதமான நபர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதில் பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள், பலர் வரிசையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு எப்போது முடிவு என்பது நமக்கு தெரியாது, எப்படிப்பட்ட ஒரு முடிவாக இருக்கும் என்பதும் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை நாம் விளையாடுவதற்காக செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய மகனிடத்திலே அந்த கதாநாயகன் அப்பா விளக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நிகழ்வை நாம் பார்க்கிறபோது வாழ்க்கை துயரமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, அல்லது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அது ஒரு விளையாட்டை போல எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வையும், அந்த விளையாட்டான ஒரு நிகழ்வை ஒரு புதிய பார்வைக்கு இட்டு செல்லக்கூடிய, வாழ்க்கையின் பாடத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த கதையாசிரியர் அழகாக அந்த திரைப்படத்தை இயக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்று நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்று நற்செய்தியை 4 பகுதிகளாக, தொடர்ச்சி பகுதிகளாக நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே வாழ்வு என்பது எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கிறது என்பதை இயேசு அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த மார்க் நத்தையின் செய்தி அதிகாரம் 11:16 வசனத்திலே அவர் சொல்கிறார், இத்தலைமுறையினர் யாருக்கு நான் ஒப்பிடுவேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இத்தலைமுறையினரை யாருக்கு நான் ஒப்பிடுவேன்? இந்த தலைமுறையினரை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி இன்றைய காலகட்டத்தில் நாம் சொன்னால் நமக்கு அது சரியாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இத்தலைமுறையினரை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நம்மை ஆச்சரியத்துக்கு உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், அந்த காலத்திலே எந்தவிதமான வசதிகளும் இல்லை. இன்று இருப்பதை போல தலைமுறையினர்கள் வசதியாக வாய்ப்புகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை. ஆனால் இயேசு இந்த வார்த்தைகளை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இத்தலைமுறையினரை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் ஒரு அழகான ஒரு நிகழ்வை, அதாவது அந்த குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு நிகழ்வை. 2வது பகுதி தான் அது. குழந்தைகளுடைய விளையாட்டை எடுத்து காட்டக்கூடியவராக இருக்கிறார். யூதர்களுடைய விளையாட்டு இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டாக இருக்கும் என்பதை விவிலிய அறிஞர்கள் சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிறுவர்கள் சந்தைக்கு செல்கிறார்கள் தந்தைகளோடு. தந்தையார்கள் அந்த சந்தையிலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து விளையாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுதான் இன்றும் நாம் பார்க்கலாம். பல இடங்களிலே தந்தை தாய்மார்கள் வீட்டில் வேலை செய்தாலும் பிள்ளைகள் எல்லோரும் தெருவிலே சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிகழ்வை தான் இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். குழந்தைகளுடைய விளையாட்டு எப்படிப்பட்ட ஒரு விளையாட்டாக இருக்கிறது? நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை. இதை நாம் பார்க்கிற போது முரண்பாடான வசனங்கள் நமக்கு தென்படக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட விளையாட்டாக தான் இந்த சிறுவர்கள் விளையாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவின் காலத்திலே இந்த விளையாட்டு இருப்பதை இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதாவது, ஒருவர் சொல்வதற்கு எதிரான ஒரு சொல்பாடை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் குழல் ஊதினோம் அப்படின்னு சொன்னோம்னா உடனே அவங்க சொல்லணும், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை. அதற்கு முரணான ஒரு சொல்லை அவர்கள் சொல்லி அவர்கள் விளையாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யார் சொல்லவில்லையோ, அந்த முரணான சொல்லை சொல்லவில்லையோ அவர்கள் தோற்றுவிட்டதாக ஒரு விளையாட்டு அந்த யூதர்களுடைய பழக்கத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விளையாட்டை இயேசு சுட்டி காட்டி இப்படி மாறி மாறி விளையாடக்கூடிய ஒரு முரண்பாடான சமூகமாக இருப்பதை இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். முரண்பாடு என்பது பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதாக இருக்கிறது. அதைதான் 3வது பகுதியில் இயேசு அழகாக இன்னொரு செய்தியை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட முரண்பாடு தான் இந்த திருமுழுக்கு யோவானுக்கும் இயேசுவுக்கும் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. இந்த முரண்பாடான ஒரு செயல்பாடு, திருமுழுக்கு யோவான் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, ஆனால் திருமுழுக்கு யோவானை மக்கள் பேய் பிடித்தவன் என்று சொல்கிறார்கள். இயேசு வருகிறார், உண்கிறார், குடிக்கிறார். ஆனால் இயேசுவை அவர்கள் பெருந்தினிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவன், பாவியுடைய நண்பன் என்றெல்லாம் சொல்லி இயேசுவை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்று மக்கள் எதை செய்தாலும் அதில் குறை காணக்கூடிய மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே நாமும் கூட எதை செய்தாலும் அதை குறை கண்டுபிடித்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு முறை ஒரு இல்லத்திற்கு சென்றிருந்த போது அந்த இல்லத்திலே அந்த வீட்டிலே பெரியவர்கள் இருக்கிறார்கள், அவளுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் பணிகளுக்கு செய்து சென்றுவிட்டு வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டிற்கு வந்த உடனே அந்த வீட்டில் இருந்த பெரியவர், அந்த பெரியவருடைய வேலையிலிருந்து வந்தவருடைய தாய் தந்தை, தந்தை இந்த மகனை பார்த்து திட்டக்கூடியவராக இருக்கிறார். உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, எதை இருந்தாலும் நீ வந்து தேவையில்லாத வேலைலாம் செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கார். நான் அப்போ தான் உள்ளே நுழைகிறேன், வீட்டிலே அமர்ந்திருக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்போது அந்த மகன் வருகிறான், வந்த உடனே திட்டுகிறாரே என்று சொல்லி எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அப்போது அந்த மகன் கேட்கிறான், ஏன் நான் வீட்டிற்குள் வந்த உடனே என்னை திட்டக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறான். உடனே அந்த தாய் தந்தை சொல்கிறார்கள், உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா, ஃபாதர் வந்திருக்காரு, நீ பாட்டுக்கு லேட்டாக வர. அந்த பையனுக்கு தெரியவே தெரியாது நான் வரேன்னு, ஆனால் அவங்க அப்பா அம்மா ஃபாதர் வந்திருக்காரு, ஏன் லேட்டாக வர அப்படின்னு சொல்லி அவனை திட்டுறாங்க. இது வந்து பிறரை குறை கண்டுபிடிப்பதற்கான செயல்பாடுகளை நாம் பல நேரங்களிலே எப்படி ஒருவரை திட்டலாம் அல்லது எப்படி குறை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் இயேசு, முரண்பாடான சமூகத்தை தான் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். திருமுழுக்கு யோவான் நல்லதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய காலகட்டத்திலே அவர் ஒரு காட்டிலே வாழக்கூடியவராக இருக்கிறார். அவர் உண்ணவில்லை, குடிக்கவில்லை. அந்த சூழ்நிலையில் அவரை பேய்பிடித்தவன் என்று சொல்லி திருமுழுக்கு யோவானை சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு சமூகத்திலே வாழக்கூடியவராக இருக்கிறார், மக்களோடு மக்களாக இருக்கிறார், மக்கள் செய்த பணிகளை எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடியவராக இருக்கிறார், உண்கிறார், குடிக்கிறார். ஆனால் இயேசுவை பெருந்தீனிக்காரன், குடிகாரன், பரிதடமோ நீ நண்பன், பாவிகளின் நண்பன் என்றெல்லாம் சொல்லி இயேசுவை பழி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வாழ்க்கையிலே நாம் பல நேரங்களிலே முரண்பாடான செயல்பாடுகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், வாழ்கிறோம் என்பதை தான் இயேசு மூன்றாவது பகுதியிலே சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார். இந்த யூதர்களைப் போலதான் பல நேரங்களிலே நாம் குறை கண்டுபிடித்து, பிறர் மீது குறை கண்டுபிடித்து, அந்த குறைவில் நாம் மகிழ்வை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களிலே நாம் பிறர் மீது குறை கண்டுபிடிக்கிறோம் என்றால் அந்த குறையின் வழியாக நாம் நம்முடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை தான் பல நேரங்களிலே இந்த விவிலி நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய பாடமாகவும் இருக்கிறது. ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம், தொடக்க நூலிலே ஆதாம் ஏவாள் பாம்பு, ஆதாம் ஏவாள் பாம்பு, பாம்பின் வழியாக ஏவாள் குற்றம் செய்யக்கூடியவளாக இருக்கிறார். ஏவாளின் வழியாக ஆதாம் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இயேசு கேட்கிற, கடவுள் கேட்கிற போது ஏவாள் பாம்பை குற்றம் சாட்டக்கூடியவளாக இருக்கிறார், ஆதாம் ஏவாளை குற்றம் சாட்டக்கூடியவனாக இருக்கிறான். பிறர் மீது தங்களுடைய குற்றங்களை, தாங்கள் செய்த பாவத்தை ஒற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை, ஆனால் பிறர் மீது குற்றங்களை சுமத்தி உம்மால் படைக்கப்பட்ட அந்த பெண்தான் எனக்கு பாவம் செய்வதற்கு தூண்டினாள் என்று சொல்லி பிறர் மீது குற்றத்தை தூண்டி மகிழ்வை இழக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதேதான் மோசே பாலைவனத்திலே இந்த மக்களை எல்லோரும் எல்லாரையும் அழைத்துச் செல்லக்கூடியவராக இருக்கிறார். எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடியவராக இருக்கிறார். அந்த பாலைவனத்திலே 40 ஆண்டுகள் அவர்கள் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த 40 ஆண்டுகளிலும் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் பல நேரங்களிலே குறை கண்டுபிடித்து குறை கண்டுபிடித்து, கடவுள் மீது குறை கண்டுபிடித்து குறை கண்டுபிடித்து அவருடைய பயணத்தை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 40 ஆண்டுகள் அவருடைய குறைகள் வழியாக, அவர்களின் குறைகளின் வழியாக அவர்கள் மகிழ்வை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி பல நேரங்களிலே நம்முடைய விவிலியத்திலே பல இடங்களில் இந்த எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பிறர் மீது குறை கண்டுபிடித்து அந்த குறையின் வழியாக நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சியை இழக்கக்கூடிய மக்களாக பல நேரங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற சூழலை தான் இந்நச்சிதி பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. திருமுழுக்கு யோவான் ஒரு செய்தியை சொல்வதற்காக, அதாவது கடவுளுடைய மகன் இயேசுவுடைய வழியை செம்மைப்படுத்துவதற்காக அவர் வருகிறார். அவர் பாலை நிலத்தில் இருந்து மக்களுக்கு மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதற்கான தயாரிப்புகளை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவரை பேய் பிடித்தவன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசு இந்த உலகத்திற்கு மீட்பு தருவதற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கும் அளவிற்கு இந்த மக்களுடைய வாழ்வுக்காக வரக்கூடியவராக இருந்தவரை இந்த மக்கள் குறை கண்டுபிடித்து அவர்கள் மகிழ்வை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல நேரங்களிலே நாமும் கூட பலர் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி நாம் நம்முடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை இழக்கக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இன்றைய நச்சீதி பகுதி நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. முரண்பாடான ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த முரண்பாடான சமூகத்திலே பிறர் மீது நாம் குறை கண்டுபிடித்து அந்த குறையின் வழியாக நாம் மகிழ்ச்சியை இழக்கக்கூடிய மக்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதைதான் அழகாக இன்றைய முதல் வாசகத்திலே எசாயா சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த மக்கள் கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை, கடவுள் கொடுத்த வாழ்வை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், இவர்கள் கடவுளை பழிக்கக்கூடியவர்களாக, கடவுள் மீது குறை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருந்து பிற வேற்று தெய்வங்களை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் எசாயா என்ற முதல் வாசகத்தில் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார், என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திருந்தால், எசாயாவிடத்திலே கடவுள் சொல்கிறார், என்னுடைய கட்டளைகளுக்கு செவி சாய்த்திருந்தால் உன் நிறை வாழ்வு ஆற்றை போலவும் உன் வெற்றி கடல் அலை போலவும் பாய்ந்து வந்திருக்கும் என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு செவி சாய்த்திருந்தால் நம்முடைய நிறை வாழ்வு ஆற்றை போலும் நம் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும் என்று சொல்லி கடவுள் எசாயாவிடத்தை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் கடவுளுடைய கட்டளைகளுக்கு செவி சாய்க்காத ஒரு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளை நாம் பல நேரங்களிலே, நான் பல விதமான செயல்பாடுகளை செய்கிறேன், நான் கடவுளுக்காக வாழ்கிறேன் அல்லது கடவுளுடைய செயல்பாடுகளை செய்கிறேன் என்று சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் கடவுளுடைய கட்டளைகளை முழுமையாக நாம் பின்பற்றுகிற போது நிறை வாழ்வு ஆற்றை போலும் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து ஓடக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி எசையாவிடத்திலே கடவுள் முதல் வாசகத்தின் வழியாக என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதே இறுதி பகுதியிலே நாம் பார்க்கிறோம், இயேசு சொல்கிறார் நற்செய்தி பகுதியிலே, ஞானம் உள்ளவர்கள் அதை செயல்பாடுகள் வழியாக காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஞானம் உள்ளவர்கள் அதை செயல்பாடுகள் வழியாக காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை தான் முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம், பயனுள்ளவற்றை உனக்கு கற்பித்தவரும் சொல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. எசையாவிடத்தில் கடவுள் சொல்லக்கூடியது, ஞானம் உள்ளவர்கள் கடவுளுடைய செயல்பாடை தொடர்ந்து ஆற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதை தான் இன்றைய நற்செய்தியின் இறுதி பகுதியாக இருக்கிறது. பயனுள்ளவற்றை உமக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. கடவுள் ஒருவரே நம்மை பயனுள்ள ஒரு மனிதர்களாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நாம் இந்த ஞானத்தை இறைவனிடமிருந்து பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறைவன் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் நற்செய்தியின் இறுதி பகுதியில், நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை, அதாவது ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டவரின் செயல்களே சான்றாக இருக்கிறது. ஞானம் மெய்யானது என்பதை நாம் எப்படி கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம்? கடவுள் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இறைவனிடம் கற்றவர்கள் ஞானத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதைதான் இன்றைய நற்செய்தியின் சாராம்சமாக, இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இறைவனிடம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிற போது நாம் ஞானம் பெற்ற மக்களாக இருக்கிறோம். ஞானம் பெற்றவர்கள் தங்களுடைய செயல்கள் வழியாக அதை சான்று பகரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஞானம் பெற்ற மக்களாக நாம் இருக்கிறோம் என்றால் அதை நம்முடைய செயல் வழிகள் வழியாக நாம் செயலாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஞானம் பெற்றவர்கள் பிறரது குறைகளை பார்த்து மகிழ்வை இழக்காத மக்களாக இருக்கிறார்கள். பல நேரங்களிலே நாம் பிறரது குறையை பார்க்கிறோம் என்றால் நாம் ஞானமற்ற ஒரு மக்களாக இருக்கிறோம். அதேதான் ஞானமற்றவர்கள் முரண்பாடான செயல்பாடுகளை செய்யாத மக்களாக இருக்கிறார்கள். ஞானம் பெற்றவர்கள் இந்த உலகம் அழகானது என்பதை உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் இந்த தொடக்கத்தின், இந்த மறையுறையின் தொடக்கத்தை நான் சொன்ன நிகழ்வு இந்த இறுதியில் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகம் அழகானது, நம்முடைய வாழ்வு அழகானது. லவீதாய பெல்லா என்கின்ற மூவியை, அதாவது அந்த திரைப்படத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டக்கூடியவனாக இருந்தேன். அந்த படத்தில் அந்த தந்தை சொல்வது போல, நாம் ஒவ்வொருவரும் விளையாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்பது அழகானதாக இருக்கிறது. அந்த அழகான ஒரு வாழ்வை நாம் மகிழ்ச்சியின் பாதையிலே வழிநடத்திச் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஞானம் பெற்றவர்கள் எல்லாவற்றையும் புதிய பார்வை கொண்டு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறைவனிடமிருந்து அந்த ஞானத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த ஞானத்தை பெற்றதை நம்முடைய செயல்பாடுகளில் நாம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்படி? நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிற போது நம்முடைய எதிர்மறையான, அதாவது முரண்பாடான செயல்பாடுகளை நாம் செய்வதில்லை. நாம் ஞானம் பெற்ற மக்களாக இருக்கிற போது நாம் பிறரது குறைகளை நாம் மிகைப்படுத்துவதில்லை. நாம் ஞானம் பெற்ற மக்களாக இருக்கிற போது இந்த உலகம் அழகானது, அந்த உலகத்தின் வாழ்வு மிகவும் சிறந்தது என்பதை உணர்ந்து கொண்டு புதிய பார்வை பெற்ற மக்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற செய்தியை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் முரண்பாடான சமூகத்தில் நாம் இருந்து வெளிவந்து மகிழ்வை பெற்ற மக்களாக, நம் பிறரது குறைகளை மிகைப்படுத்தி அதிலிருந்து நம்முடைய மகிழ்வை இழக்காத மக்களாக, நாம் மகிழ்ச்சியின் புதிய பாதையில் இந்த அழகம் உலகம், இந்த உலகம் அழகானது, அதில் நாம் பெற்ற வாழ்வு அழகானது என்பதை உணர்ந்து வாழ்கிற போது இறைவன் நம்முடைய வாழ்வை அதிசயமாக அற்புதமாக வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த அழகான உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் அன்பின் மக்களாக பயணித்து நம்முடைய இறைவன் கொடுத்த அன்பின் பரிசுகளை பெற்று வாழ்ந்து இறை ஆசிரை பெற இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன்.
உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சும் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உங்கள் பாதை சென்று.
ஆயிரம் தடைகள் வந்தினுமாய் இயேசுவே, உனது பழியில் பயணம் தொடரையே.